நமஸ்காரம். நம்முடைய நம்பிக்கைகள், ஃபெய்த்னு சொல்லலாம், பிலீஃப்னு சொல்லலாம், நம்முடைய மாரல்ஸ், வேல்யூஸ், இதெல்லாம் அப்படியே கலியுகத்தில் பாதிப்புக்கு உள்ளாகும். அதுதான் டிமாரலைசேஷன் அப்படின்னு நேத்திக்கொண்ட பத்தி சொல்லியிருந்தேன். நம்முடைய மாரல்ஸ் எல்லாம் சரியானது, நம்முடைய நன்னடத்தைகள், நம்முடைய பாரம்பரியம், அதெல்லாம் சரியானவைகள் அப்படின்னு நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறது. உண்மைதான், அது சரியானவை தான். ஆனால் அப்பப்ப நம்ம கலாச்சாரம் பாதிக்கப்படுறது, அது சீரழிகிறது, அதுக்கு யாருன்னே தெரியல, பலரும் காரணமா இருக்கார்கள் என்றெல்லாம் வருத்தப்படுகிறோம். ஆனால் அதுக்கு என்ன பண்றதுங்கிறது நமக்கு தெரியல. ஒரு உதாரணம் சொல்றேன், என்ன மாதிரி திரிக்கப்படுகிறது, நாமே அந்த மாதிரி குழப்பி பேசுறதுல எப்படி நம்புறதுக்கு ஆரம்பிச்சிடுவோம் அப்படிங்கிறதுக்கு சொல்றேன். வேதங்கள் எல்லாம் ஹிம்சையை பத்தி சொல்லுகின்றன, பிராணிகளை வெட்டி பலியிடுவதை பத்தி சொல்லுகின்றன, வர்ண தர்மங்கள்ங்கிற பேரில் மனிதனை பிரிக்கிறது, பிளக்கிறது, இதெல்லாம் சனாதன தர்மத்துக்கு இருக்கிற பெரிய கேடுகள். அதனால வேதத்தின் வழி போனோமானால் இந்த நாளைக்கு உதவும் உதவாது, அது சரியும் இல்லை என்று வேகமா பிரச்சாரம் நடக்கும், நடந்து கொண்டும் இருக்கிறது. அது நமக்கு தெரிஞ்சு நடக்கும், நமக்கு தெரியாமலும் நடக்கும். நிறைய விஷயம் நமக்கு தெரியாமலே நடந்துவிடும். ராஜாக்கள் ஆண்டு வந்தனர், அதுக்கப்புறம் தேர்தல் முறை வந்தது, நாம வாக்களித்து சிலரை தேர்ந்தெடுத்தோம், அவர்கள் தான் நாட்டை ஆளுவார்கள், 5 ஆண்டுகளுக்கு ஆளுவார்கள். அவர்கள் மட்டுமா நம்மளை பாதிக்கிறார்கள், இன்ஃப்ளூயன்ஸ் பண்றா? அவர்கள் போட்ட சட்டத்திட்டங்களின் பட்டி மட்டுமா நாம் இருக்கோம்? அப்படி இல்லையே. எந்த பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள் படிக்கிறாளோ அவர்களெல்லாம் அந்த பள்ளிக்கூடத்தால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆறார்கள். நாம எந்த ஆஸ்பத்திரியில் போய் ஒரு மாசம் சேர்ந்திருக்கோமோ அந்த ஆஸ்பத்திரியினால இன்ஃப்ளூயன்ஸ் ஆறோம். நம்ம நண்பர்கள் யார் இருக்கார்களோ அவர்களால இன்ஃப்ளூயன்ஸ் ஆறோம். நாம எந்த வாக்கம் அளிக்கிறே தேர்ந்தெடுக்கல, ஆனா எல்லா ஊடகங்களும் தினப்படி நமக்கு ஏதோ சொல்லிக்கொண்டே இருக்கும். இப்ப இவர்களெல்லாம் எதுக்கு நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்? நமக்குன்னு நம்ம வேல்யூஸ் இருக்கு. பல லட்சம் ஆண்டுகளா இதிகாச புராணங்கள் உள்ளன, அவற்றை பத்தி யாரோ இன்னைக்கு கேள்வி எழுப்புகிறார்கள்னால் பதில் சொல்லுவோம். ஆனா அந்த பதில் எழுப்புவதற்கு சில தகுதிகள் வேண்டும். நான் அவர்களை ஏதோ இப்ப என் வீட்டை பத்தி ஒருத்தர் வந்து கேட்கிறார்னால் என் வீட்டுக்குள்ள நான் விட்டாதான் வந்து கேட்க முடியும். நான் அவர்கள் கேட்கறதுக்கெல்லாம் காது கொடுக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. ஆனால் அது எல்லாத்தையுமே இனிமே காது கொடுத்து கேட்கணும், பதில் சொல்லிட்டு இருக்கணும்னால் யார் வேணா நம்ம வீட்டுக்கு அதை தட்டி உள்ள வந்து கேள்வி கேட்டு போவார்கள், நிம்மதியே குலைந்து விடும். அதனால இத்தனை ஆண்டுகளாக சரி இதுதான் சரி என்று ஸ்தாபிக்கப்பட்டுவிட்ட, நிரூபிக்கப்பட்டுவிட்ட இதிகாசங்களையும் புராணங்களையும் பத்தி இன்று யாரோ மனம் போன போக்கில் கேள்வி கேட்கறதும், அதை ஹிந்து தர்மத்தை சேர்ந்த நாமே படிச்சு பார்த்துட்டு குழம்பி இப்படித்தான் இருக்குமோ அப்படின்னு நினைத்து கொண்டு ஏதோ நாம ஒரு மாடர்ன் ஹிந்து அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளேயே ஒரு சந்தோஷப்பட்டுக்கிறோம். இப்ப இந்த குரூப்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த எண்ணம் இருக்குன்னு நான் சொல்ல வரல. ஆனா ஒரு சிலருக்கு இருக்கலாம், அது கொஞ்சம் நீங்க ரீகன்சிடர் பண்ணணும், திரும்ப உற்று நோக்க வேண்டும். ஒரு கதை மட்டும் சொல்றேன். வேதங்கள் எல்லாம் ஹிம்சையை பத்தி சொல்லுகின்றன, ஆடை வெட்டி கொடு, யாகம் பண்ணு என்ன சொல்லுகின்றன. அதனால வேதத்தை ஒதுக்கு, ஹிம்சையை பத்தி சொல்லுகிற சாஸ்திரம் ஒன்றா என்று கேள்வி வரும் நமக்கே கூட. ஆமா, எதனால வயலன்ஸை பத்தி சாஸ்திரம் சொல்லியிருக்கு, எதற்கு பிராணி வதையை பத்தி சொல்லுகிறது என்று தோணும். இதுதான் குழப்பம்னு சொன்னேன். இப்போ ஒரு கதை சொல்றேன். வசுன்னு ஒரு ராஜா, அவனுடைய தேர் எப்பவும் பூமியிலேருந்து கொஞ்சம் உயரத்திலேயே தான் பறக்கும். அந்த அளவுக்கு தர்மம் தெரிந்தவன், உண்மையே பேசிப்பவன். ஒரு முறை தேவர்கள் ஒரு பக்கம், ரிஷிகள் ஒரு பக்கம், இவா ரெண்டு பேருக்கும் ஒரு சண்டை. நிஜமான பிராணியை பலி கொடுத்து யாகம் பண்ணணுமா, அல்லது மாவால் செய்யப்பட்ட உருவத்தை ஹோமத்தில் இட்டு யாகம் பண்ண வேண்டுமா? பசுவை பண்ணணும்னு சொல்லியிருக்குனால் மாவால் செய்தப்பட்ட உருவ பொம்மையாக இருக்கலாம், அல்லது நெஜ பசுவாக இருக்கலாம். தேவர்கள் எல்லாம் நெஜ பசுவை இட வேண்டும் அப்படின்னு சொன்னார்கள். ஆனா ரிஷிகள் எல்லாம் அது வேதத்தின் உண்மையான நோக்கு அல்ல, அதனால நெஜ பசு தேவையில்லை, மாவு பசுவினாலதான் இடம்னார்கள். வசு ரொம்ப நல்லவன், நடுநிலையாளன். அதனால எங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற சண்டையில நீதான் தீர்ப்பு சொல்லணும்னு சொன்னார்கள் ரிஷிகள். சொல்லும் போதே வேதத்தின் கருத்துக்கு மாத்தி நீ தீர்ப்பு சொல்லிட்டியானால் மேல பறந்து கொண்டிருக்கிற உன்னுடைய தேர்கீழ் விழுந்துடும். ஒருவேளை நாங்க சொன்னது மாவால தான் செய்யணுங்கிறது வேத கருத்தை மீறி இருக்குமானால், அதுக்கு மாறா இருக்குமானால் நாங்கள் பாதாளத்தில் விழுந்து விடுவோம் அப்படின்னு சொல்றார்கள். தேவர்கள் பக்கம் இருந்த ஒரு பக்ஷபாதம், அவர்களிடத்தில் இருந்த பிரியத்தாலே உபரிசரவசு ராஜா நிஜமான பிராணி பசுவை கொண்டுதான் யாகம் பண்ணணும், அதைத்தான் வெட்டணும்னு சொல்லிட்டான். உடனே அவனுடைய தேர் தடால்னு கீழே விழுந்தது. ரிஷிகளாரும் கீழே விழவில்லை, ஆனா அவன் தேர் விழுந்து விட்டது. அப்ப வேதத்தின் கருத்துக்கு புறம்பாக சொன்னான்ங்கிறது தெரிஞ்சு போச்சு. இந்த சரித்திரம் இதிகாசத்திலேயே உள்ளது. இதைத்தான் எல்லா ஆச்சாரியர்களும் எடுத்துட்டு இருக்கார்கள். ஆறும் பசுவை கொன்று கொடுக்கணும்னு சொல்லவே இல்லை, இதுதான் உண்மை. அந்த நாள்ல மாம்சம் சாப்பிட்டார்களே, கள்ளு குடிச்சார்களே என்னால் அத பாகவத புராணத்தில் 11வது ஸ்கந்தத்தில் நிமிங்கிற மகாராஜாவுக்கு கரபாஜர்ங்கிறவர் உபதேசிக்கிறார். மாம்சம் சாப்பிடணும்னு சொல்றதுக்கும் கள்ளு குடிக்கிறதுக்கும் வேதத்துக்கு எண்ணமே கிடையாது. மக்கள் எல்லாம் தாங்களே சாப்பிட்டு இருக்கார்களே, அது எதுக்கு வேதம் சொல்ல போறது, அது சொல்லவே இல்லை. ஆனால் தெரியாதவர்கள் புரியாதவர்கள் அதை பத்தி கதை கட்டி விட்டுடுவா. வேதம் என்ன சொல்றதுனால் நீ குடிக்கவே கூடாது, நீ மாம்சம் சாப்பிடக்கூடாது. அப்படி ஒரு வேளை நீ குடிக்கணும்னால் இந்த ஒரு யாகத்தை பண்ணிவிட்டு தான் நீ குடிக்கலாம். ஒருவேளை நீ மாம்சம் சாப்பிடணும்னால் இந்த யாகத்தை பண்ணிவிட்டு தான் நீ இந்த மாம்சம் சாப்பிடலாம்னு சொல்றது. இது எதுக்கு தெரியுமா? ஒன்னு கூடாது, பண்ணக்கூடாது நான், ஆனா பண்ணுவேன்னு பிடிவாதம் பிடித்தால் அப்ப அவன் எப்படி தடுக்கிறது? ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய பண்ணவே முடியாததான ஒரு காரியத்தை சொல்லிட்டு அதை செஞ்சுட்டு தான் இதை செய்யணும் அப்படின்னால் அவனால் அந்த காரியத்தை முடிக்க முடியாது. அப்ப குடிக்க மாட்டான், அப்ப மாம்சம் சாப்பிட மாட்டான். இப்படிங்கிற வார்த்தை தெளிவாக உள்ளது. ஆனால் மேலோட்டமா பார்த்தா என்ன தோணும், யாகம் பண்ணிட்டு கள்ளு குடுன்னு சொல்லியிருக்கு, யாகம் பண்ணிட்டு மாம்சம் சாப்பிடுன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு துஷ்பிரச்சாரம், தவறான பிரச்சாரம். நான் அதுக்கு தான் கான்டெக்ஸ்ட் சொன்னேன். அதுக்கு முதல் வரி என்ன இருக்குன்னு பார்க்கணும், யாரும் அதை சொல்ல மாட்டார்கள். பலரும் பேசும்போது எங்க இருக்குன்ற ரெஃபரன்ஸ் கொடுக்க மாட்டார்கள், தாங்களா சொல்லிட்டு இருக்க கூடாது. அதுக்கு தான் சொல்றேன், 11வது ஸ்கந்தத்தில் பாருங்க உபதேசம், அதை போல நிமிக்கு கரபாஜர் பண்ற உபதேசம், அங்கெல்லாம் எடுத்து பார்த்தா தெரிஞ்சு போயிடும். சாஸ்திரத்துக்கு நோக்கு மாம்சம் கூடாது, கள்ளு கூடாது என்பதுதான். அதே போல இன்னொன்னு சொல்றேன், கான்ட்ரவர்சின்னு நினைச்சுட வேண்டாம், நல்லெண்ணத்தில் எடுத்துங்கோ. பிரம்மச்சரிய விரதத்தை கண்டுபிடிக்கணும், அதை கடைபிடிக்கணும் அப்படின்னு வேதத்துக்கு ஆசை. ஆண் பெண் சம்போகத்தில் ஈடுபட்டால் அப்ப பிரம்ம ஜானம், வைகுந்தம் போறது, மோக்ஷம் அப்படிங்கறதுல எண்ணம் குறைஞ்சு போயிடும். எவ்வளவு நாள் இந்த சுகத்திலே இருக்க போறோம், ஆனால் அந்த சுகத்தையும் குறைக்கணும்னு வேதம் நினைக்கிறது. அதனால என்ன சொல்றது, கல்யாணமாகாமல் ஆண் பெண் சுகம் அனுபவிக்கிறது கூடாது என்று சொல்றது. இப்ப அதனுடைய இன்டென்ஷன் என்ன, இந்த சுகத்தை கட்டுப்படுத்த கட்டுப்படுத்த ஞானத்தை வளர்த்துக்கலாம், அது கொண்டு மோட்சத்துக்கு போலாம்னு மோட்சத்துல நம்முடைய எண்ணம் இருக்கணுங்கிறத சொல்ல வந்தது, சொல்லிடுத்து. ஆனாலும் மக்கள் தானே இந்த சுகத்தில் ஈடுபட்டு தானே இருக்க போற, அதுக்காக ஒரு வரமுறை கொண்டு வருவோம். அவன் கண்டபடிக்கு ஈடுபடாம இருக்கிறதுக்காக ஒரு வரைக்குள்ள கொண்டு வருவோம். கல்யாணம்ங்கிறது ஆயிருந்தா தான் சுகத்தில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்றது. இப்ப இது என்னவா மாறிடுத்துனால், கல்யாணம் பண்ணிக்கிறதே சுகத்துக்காகத்தான், உடல் சுகத்துக்கு, இதை தவிர வேற ஒண்ணும் இல்லையன்னா அப்படின்னா நம்ம நினைச்சுட முடியும், அப்படி நினைக்கிறது இல்லையே. அதே மாதிரி இந்த ஹோமத்தை பண்ணிட்டு இந்த யாகத்தை பண்ணிட்டு தான் குடிக்கணும்னு சொன்னால், அப்ப என்ன அந்த யாகம் பண்றது அது குடிக்கிறதுக்காகவா? அப்படி அல்ல. இந்த மாதிரி விஷயங்களே நம்ம கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும். முதல்ல பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு சாஸ்திர வாக்கியங்களுக்கு எக்ஸ்போஷரே இல்லை, அது கொடுக்கப்படவும் இல்லை, நாம அதை தேடி போகல. அதனாலே அதை பத்தின ஞானம் எனக்கு இல்லாததுனாலே யாரானு ஏதான்னு நம்மளை பத்தி திடீர்னு வந்து சொல்லிட்டு போன உடனே நம்ம கலங்கி போடுறோம், ஒருவேளை இது சரியா இருக்குமோன்னு தோன்றது. இதை போல நம்ம மாரல்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா தப்பு தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இருந்தால் இதுதான் டிமாரலைசேஷன். இது ஒரு 3 வயசு பிள்ளைக்கு சொல்ல ஆரம்பிச்சு அவன் 23 வயசு படிச்சுட்டு வர்ற வரைக்கும் எந்த ஒரு ஆன்மீக எண்ணத்தையும் கொடுக்காமல் விடாம இதே மாதிரி எக்ஸ்போஷர் கொடுத்துட்டே இருந்தால், அப்ப 20வது வருஷத்தில் அடுத்த ஜெனரேஷன் ரிலிஜியன்லேருந்து ஒதுங்கிடுவார்கள், மதத்தின் பக்கம் ரொம்ப வரமாட்டா, சாஸ்திரத்தின் பக்கம் தப்பு கண்டுபிடிக்க போவா. அதுதான் சுமாரா இப்போது நடந்து கொண்டு வருகிறது. ஆனா அதை யார் நடத்துறார்கள்னு பார்த்தால், நாம ஒண்ணு அப்படியே எலக்ட் பண்ணவான்றது இல்ல, அது மாதிரி இப்ப ராஜாக்கள்ங்கிறது இல்ல, எந்த பக்கமும் இல்ல, யார் யாரோ பண்ணிட்டு இருக்கார்கள், நமக்கு அவர்களுக்கு சம்பந்தம் கூட கிடையாது. ஆனால் தங்களுடைய அஜெண்டாவுக்காக பண்ணிட்டு இருப்பா, நாம் அதை கேட்டு குழம்பி போயிருப்போம். அது யாருங்கிறத விட்டுடுங்க, அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். நாம உண்மையா எப்ப சாஸ்திரத்தினுடைய எக்ஸ்போஷர் அடைய போறோம், கீதை என்ன சொல்றது, மனுஸ்மிருதி என்ன சொல்றது, இதிகாச புராணங்கள் என்ன சொல்கின்றன என்று எப்ப தெரிஞ்சுக்க போறோம், அதுக்கு நேரம் ஒதுக்குவோமா? அந்த உண்மை தெரிஞ்சு போச்சுனால் என்னுடைய பாரம்பரியம், என்னுடைய கலாச்சாரம், என்னுடைய சம்பிரதாயத்திலே உறுதி இன்னும் எனக்கு ஏற்பட்டுடுமே, அப்ப அதைத்தான் என்ன செய்ய வேண்டும், செய்வோமா?
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.